ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. வழங்குபவர் இசை பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
சொற்றுனை வேதியன் பாடினார்னு வருகிற இடத்துல அந்த சொற்றுனை வேதியனுக்கு எத்தனை பதம் உண்டோ அத்தனை அப்படியே சொல்றார் சாமி. அப்படியே இந்த சொற்றுனை வேதியன் எப்படி பாடுறோமோ அதே மாதிரியே பாடிவிடலாம். அதையும்
சொற்றுனை
கல்லு மிதந்ததாக பெரிய புராணம் சொல்லுகிறது. கல்லு மிதந்தது. சேக்கிழார் பெருமான் என்ன சொல்றா தெரியுமா? இது ஆச்சரியம் இல்லை, கிடையாது. கல்லு மிதந்தது ஆச்சரியம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டார். ஏன் இந்த மாக்களை இந்த பவக்கடலில் இருந்து ஏற்றுகிற அஞ்செழுத்து இந்த நாவுக்கரசை ஏற்றினது ஒரு அற்புதமா? கிடையாது. எல்லா உயிர்களையும் ஈடேற்றக்கூடிய மந்திரம் நமச்சிவாய மந்திரம். இந்த நாவுக்கரசை ஏற்றினது ஒரு பிரமாதமா? கிடையாது. ஒரு அற்புதம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டார். இப்படி சேக்கிழார் தன்னுடைய கருத்தை பல இடங்களில் சொல்லுகிறார். இன்னொன்னு என்ன சொல்றார் தெரியுமா? சுந்தரர் கைலாய மலையில பெண்களை பார்த்து விருப்பப்பட்டார். தவறுன்னு தன்னுடைய எண்ணத்தை அப்படி திருப்பிட்டார் இல்லையா? தவறுன்னு அப்ப பெண்களை பார்த்தது தவறுன்னு சுந்தரர் எண்ணிவிட்டார் இல்லையா? ஆமா. அதே மாதிரி அந்த பெண்கள் இவரை பார்த்து விருப்பப்பட்டார்கள், பார்த்தது தவறுன்னு தன்னுடைய எண்ணத்தை திருப்பிக் கொண்டார்கள். கதையை இவர் தான் சொல்றாரு, கதையவே இவர் தான் சொல்றாரு. சரி, சிவன் சன்னதிக்கு போனார்கள். சிவன் சொன்னா, சுந்தரா பெண்களை பார்த்து விருப்பப்பட்டாயா, நீ பூலோகத்துக்கு போ அப்படின்னு சொன்னார். அவரும் தவறுன்னு தான் சொன்னார். அம்பிகை சன்னதிக்கு போனாரு, அம்பிகை அந்த ரெண்டு பெண்களையும் நீ அவரை பார்த்து விருப்பப்பட்டாயா, பூலோகத்துக்கு போ இருந்து அனுபவிச்சுட்டாங்க. ஆக மூணு நாலு அஞ்சு பேரும் தவறுன்னு சொன்ன ஒன்றை இந்த கதையை சொல்ல வந்த சேக்கிழார் பெருமான் தவறு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டார். தவறு இல்லை அப்படின்ட்டார். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டா, அவர் இங்க வல்லன்னு சொன்னா திருத்தொண்ட தொகைன்னு ஒரு நூல் வந்திருக்காது. திருத்தொண்ட தொகை தான் இதற்கு ஆதாரமான நூல். இதற்கு இந்த பெரிய புராணத்துக்கு ஆதாரமான நூல் திருத்தொண்ட தொகை. அது இல்லைன்னா இவருக்கு இது வந்திருக்காது. ஆனா தனக்கு மூலப்பொருள் கொடுத்தவனை குற்றம் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. மூலப்பொருள் கொடுத்தவனை குற்றம் சொல்லலாமா? வீட்டுல இருக்கிற மனைவி சாயரட்ச வேலை நான் கொஞ்சம் அப்படி ஆடிக்கிட்டு வந்தாங்கன்னா ஏதோ மயக்கமாக வந்தாங்கன்னு சொல்லலாம தவிர விலை மதுவ உண்டாங்கன்னு விலை மது இல்ல அதுக்கு சொல்றது மலிவு மலிவு மது உண்டுட்டு வந்தாங்கன்னு அவர் சொல்லக்கூடாது. ஏதோ கொஞ்சம் மயக்கமா ஆடிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லணும். ஆமா நல்லா குடிச்சுட்டு கொஞ்சம் மேலையும் ஊத்திக்கிட்டு ஆடிட்டு வந்து தொலைச்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அவ. ஆமா அது போல இங்க தவறையும் சேர்க்கிறார் பெருமான் தவறு என்று சொல்லவில்லை. ஏன் அப்படின்னு கேட்டா காவியத்துக்கு தலைவன தலைவனை குற்றம் சொல்லக்கூடாது அல்லவா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இது கல்லு மிதந்துட்டு போகுறது திருப்பாதிரி புலியூர்ல போய் கரையேறார். அவர் ஏறின இடம் கரையேற விட்ட குப்பம் என்று இன்றும் இருக்கிறது. அங்க போன உடனே இந்த திருப்பாதிரி புலியூர் ஈசனை பார்த்து ஒரு அற்புதமான திருப்பதியும் சொல்றார். இந்தாளுமாய் எனக்கு எந்தையுமாய் எனக்கு ஒரு வரம் கொடு. என்ன வரம் தெரியுமா? புழுவாய் புறக்கினும் பாடிட்டு நேர திருவதிய விருட்டாமுக்கு வர்றாரு. எப்படி நேர திருவதிய விருட்டாமுக்கு வர்றார்? திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தார்? சமணர்களை இந்த நாட்டை விட்டு அப்புறப்படுத்துறதுக்காக. அந்த செயல் அவருக்கு எங்க கை கொடுச்சு? மதுரையில் இல்லையா? மதுரையில தான் கை கொடுச்சு. இங்க அனல்வாதம் புனல்வாதம் இப்படி மூன்று வாதத்தில் ஜெயிக்கிறார். இந்த மூன்று வாதத்தில் ஜெயிக்கிறவர் இந்த மனிதர். இந்த அனல்வாதத்தில் பாடினது எது? போகமார்த்த புன்முலையாள். அந்த பதியம் தான் அவருக்கு இந்த பச்சை திருப்பதியம்னு கிடைச்சது. சரி, அதுக்கு பச்சை திருப்பதியம்னு பேர். இந்த பதியத்தின் நினைப்பில் தான் என்ன பண்றாரு? இங்க எல்லா வேலையும் முடிஞ்ச உடனே நேர திருநள்ளாத்துக்கு போறாரு சாமி. இந்த ஊர்ல இருந்து புறப்பட்டு நேரம் எங்க போறாரு? அங்கதான் போறாரு. ஏன்? அனல்வாதத்தில் தனக்கு பெரிய வெற்றியை கொடுத்தது அந்த ஒரு பதியம். அதனால என்ன பண்ணாரு? நேரம் அங்க போயிட்டார். ஒரு பதியம் இன்னொரு பதியமா போயிட்டது, சரியா போச்சு. இன்னொரு பதியம் பொது பதியமா போச்சு, எந்த ஊரும் குறிப்பிடாம போச்சு. ஒன்னு திருநள்ளாத்து பதியம். அதனால இந்த திருநள்ளாத்து பகவான் நமக்கு சனீஸ்வர அவனே இருக்கிற ஊராச்ச. சரி, நேரம் அங்க போனதுதான் திருநள்ளாத்துக்கு தான் போறாரு. இங்கிருந்து மதுரையை விட்டு புறப்பட்டு நேரம் திருநள்ளாத்துக்கு தான் போறாரு. அது போல அந்த பாவை புலி ஊர்ல இருந்து நேர திருவதிய விரட்டானம் தான் வர்றாரு. திருவதிக வீரட்டான வந்து அங்க சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு தான் மறுபடியும் வேற ஊருக்கு போறார். ஏன்? தன்னை ஆட்கொண்ட ஊர் அது. அதனால ஒரு நேர பெண்ணாகடம்னு ஒரு ஊருக்கு போறார். பெண் தேவ பெண்கள், ஆ பசு, கடம் யானை, இது மூன்றும் வழிபட்ட இடம் பெண்ணாகடம். அந்த கோயிலுக்கு பேரு தூங்கானை மாடம் அப்படின்னு பேரு. மயிலாப்பூர் அந்த சாமி இருக்கிற இடத்துக்கு பேர் என்ன? கபாலீச்சரம் அல்லவா? அப்படி பெண்ணாகடத்துக்கு தூங்கானை மாடம்னு இந்த கோயில். அங்க போற சாமிய கேக்குற, சுவாமி இந்த உடம்பு, இந்த உடம்பு சமணர் உலகத்துல இருந்த உடம்பு, இத தூய்மையாக்கணும். தூய்மையாக்கணும் என்ன செய்யணும்? உன்னுடைய இடவக்குரியும் சூலக்குரியும் பொறிச்சு இந்த உடம்புல பொறிச்சு கொடு சாமி. இப்பவும் பாத்தீங்கன்னா வடநாட்டுக்கு போனீங்கன்னா வீட்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சூலமும் உடுக்கையும் போட்டு வச்சிருக்கோம். அது மாத்திரம் இல்ல, சாமிகிட்ட சாமிய மேல இந்த தீர்த்தத்தை ஊத்தி விட்டு ஒண்ணு சொல்லுவான், நீங்க பாத்துறீங்களா? என்ன தெரியுமா? உடுக்க அடிக்கிறது மாதிரி, உடுக்க அடிக்கிற மாதிரி நாம செய்வோமா? காட்டு மிராண்டி, காட்டு மிராண்டி பத்தி கத்துறாம இல்லையா? ஆண்டவனுடைய சூலம் இப்படி மூணு வச்சுட்டு இருக்கானே, சிவங்கையில முத்தலை சூலம் வச்சிருக்கான், கொடுமையான ஆயுதம் இல்லையா? ஒரு சூலம்னால குத்துனாலே தாங்க முடியாது, இது மூன்று, மூணாலையும் குத்துனான்னா ஐயோ. இந்த கொடுமையான ஆயுதம் அவன் கையில் எதற்காக இருக்கிறது? இத நான் படிச்ச, நான் தினந்தோறும் திருமுறையை பூசை பண்ணி படிக்கிறவன். திருஞான சம்பந்த தேவாரத்தை என்னுடைய வாழ்க்கையில இதுவரையிலும் 48 தடவை திருப்பி திருப்பி படிச்சிருக்கேன். திருநாவுக்கரசு தேவாரத்துல 50 தடவைக்கு மேல திருப்பி திருப்பி படிச்சு அழுக தெரியாது எனக்கு, படிக்கத்தான் தெரியும் அவ்வளவுதான். சுந்தர தேவர அப்படி, மாணிக்க வாசகரையும் அப்படி இப்படி. அப்ப இந்த முத்தலை சூழம் எதுக்கு அப்படின்ட்டு இப்படி பார்த்துக்கிட்டே வரும்பொழுது, பட்டினத்தடிகள் 11 திருமுறையில சொல்றார், ஏன் முத்தலை சூளை அவன் வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. ஏன் வச்சிருக்கான் தெரியுமா? இத மூணு காட்டிக்கிறது என்ன தெரியுமா? பிரம்ம விஷ்ணு ருத்ரன் மூன்று பேரும் நான் என்று காட்டத்தான் முத்தலை சூளம் வச்சுக்கிட்டு இருக்கானா? பட்டினத்தடிகள் சொல்றார், மூவரும் ஒருவன் என்று காட்டத்தானே நீ முத்தலை சூளம் அணிந்தாய் என்று சொல்லுகிறார் 11 திருமுறையில. இது எத்தனை பேரை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான். நான் ஒரு சின்ன குழந்தைக்கு பாடம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், பெண் குழந்தைக்கு, ஒரு 12 வயசு. இந்த நான் எதையாவது சொல்லி நேரம் ஆக்கிப்பேன் பரவாயில்ல, தேவார சம்பந்தமா தானே சொல்றேன். இந்த திருவானைக்காவல சிலந்தியும் யானையும் இது செய்யறது அது தவறு நினைச்சது, அது செய்யறது இது தவறு நினைச்சது, கதை உங்களுக்கு தெரியும். யானையும் செத்துது சிலந்தியும் செலுத்துது. சிலந்தி சோழனாக பிறந்தான் என்று வரலாறு வருகிறது, பறக்க வருகிறது, இந்த ஊர் தேவாரத்தில் கூட வருகிறது அல்லவா? வருது. அந்த யானை இந்த கதையை சொல்லி இருந்த அந்த பிள்ளைக்கு, அந்த பொண்ணு என்ன கேட்டா தெரியுமா? சார் சார், சிலந்தி தான் சோழனா பிறந்ததுன்னு சொன்னீங்க, இந்த யானை என்ன ஆச்சு சார்னு கேட்டாங்க. எனக்கு குதிரின்னு வேர்த்து போச்சு. ஏன் எனக்கு தெரியாது, தெரியாது. நான் வேற ஒரு வாட்டி அது வந்து, அது வந்து கொட்டாம்பட்டியில பிறந்தது அப்படின்னு நான் ஏதாவது ஒரு கதையை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்ல நான் விருப்பப்படுத. நான் சொன்னேன், அம்மா இந்த கேள்வியை யாரும் கேட்கல, நான் இதுவரைக்கும் கதையை சொல்லிட்டே இருந்தேன், யாரும் இந்த சிலந்திதான் இப்படி பிறந்ததுன்னு சொன்னேன், அப்ப யானை என்ன பிறந்தது என்ன ஆச்சுன்னு யாரும் கேட்கல, நீ கேட்டுக்கிட்ட, எனக்கு தெரியாதுமா நான் அப்புறமா சொல்றேன்னு சொல்லிட்டு. அவ 5 வருஷம் என்னட்ட படிக்கிறதுக்காக வந்திருக்கிறா தேவாரம். எனக்கு அன்னையிலிருந்து அவளை பார்க்கும் போதெல்லாம் வெக்கமா இருக்கும், இப்படி கேட்டுவிட்டாலே நம்ம பதில் சொல்ல முடியாம தவிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. தேவாரத்தை தினந்தோறும் படிச்சுட்டு வந்தனா, ஒரு நாள் திருப்பாசூர் தேவாரம் படிச்சேன். 12 திருமுறைகளுக்குள்ள ஒரு இடத்துலதான் வருகிறது இந்த யானை என்ன ஆச்சு. எங்கேயாவது இருந்து நீங்க சொன்னீங்கன்னா நான் கேட்டுக்கிறேன், வேற எங்கேயாவது இருந்து சொன்னாக்கா நான் கேட்டுக்கிறேன். எப்படி இந்த சூளை நோய் தீர்த்தான்னு திருநாவுக்கரசர் ஒரு இடத்துல சொல்லுகிறாரோ, அது போல இந்த யானை என்ன ஆச்சுன்னு ஒரே இடத்துலதான் நாவுக்கரசர் சொல்ற. புத்தினாச்சிலந்தியும் தன் வாயின் நூலால் பொது பந்தரது இழைத்து சருகால் மேய்ந்த சித்தியினால் அரசாண்டு சிறப்பு செய்ய. பின்னால சிலந்தி வந்து சோழனா பிறந்தான், 48 கோயில் நம்ம கட்டினா, 64 48 கோயில் கட்டினான் அந்த கோச்செங்கட்சோழன் இல்லையா? யானை ஏற முடியாத கோயிலாக 48 கோயில் கட்டினான், மாடக்கோயில் அதுக்கு பேர். இந்த யானை என்னாச்சுன்னு பின்னால சொல்றாரு பாருங்க. புத்தியினார் சிலந்தியும் தன்வாயின் நூலால் பொது பந்தர் அது இழைத்து கருகால் நீண்ட சித்தியினால் அரசாண்டு சிறப்பு செய்ய சிவகணப்பு புகப் பெய்தார் திரளால் மிக்க வித்தகத்தால் வெள்ளானே விழா அன்பு விரவியவா கண்டு அதற்கு வீடு காட்டி
அதுக்கு பிறப்பு இல்ல அதுக்கு அந்த பிறப்போடு சரியா போச்சு அதுக்கு மோட்ச சாம்ராஜ்யம் கொடுத்துட்டானோ இந்த விவரம் இந்த ஒரு பாட்டை தவிர வேற எங்கேயும் இல்ல எங்கேயாவது இருந்து சொன்னா நான் கேட்டுக்கிறேன் கிடையாது
திரளால் மிக்க வித்தகத்தால் வெள்ளானை விழா அன்பு விரவியவா கண்டு அதற்கு வீடு காட்டி பக்தர்களுக்கு இன்னும் முதாம் பாசூர் நேய பரஞ்சுடரை கண்டு அடியேன் உயிந்தவாறே இந்த முத்தலை சூலத்தை என்மேல் பொறி இந்த உன்னுடைய விடை இருக்கிறதே ரிஷபம் அதை ஒரு பக்கத்துல பொறி
இப்ப யாராவது அப்படி பொறிச்சுக்கிறாங்களான்னு பார்த்தா இல்ல வைணவத்துல மாத்திரம் இந்த சக்கரமும் இதுவும் பொறிச்சுக்கிறதும் இன்னமும் இருக்கு எனக்கு ஒரு மிருதங்கானவன் இருந்தான் அவன் பேர் என்ன பூவாளூர் வெங்கட்ராமன் தெரியுமா உனக்கு அவன் கூட வைட்டினவன் அவன் பொறிச்சிருந்தான் நான் பார்த்தேன் சைவத்துல அப்படி இருக்கிறதா எனக்கு தெரியல நான் பார்க்கல ஆமா நமச்சிவாய மந்திரம் சொல்றதே இல்லையே இது இதங்க சொல்ல போறாங்க இது எங்க செய்துக்க போறாங்க நல்ல சூடுவா போட்டு போறாங்க வாய்னால சொல்றதே சொல்ல சூடு போட்டுக்கிறது யாரும் தயாரா இல்ல அப்ப சாமி கேட்கிறாரு சாமி இந்த உடல் சமண உலகத்துல இருந்த உடல் சாமி இதை தூய்மைப்படுத்தணும் தூய்மைப்படுத்தணும் என்ன பண்ணணும் நெருப்புல போட்டுதான் ஒண்ணுக்கு நெருப்புல அல்லது தண்ணியில அல்லது மண்ணுல போட்டுதான் தூய்மைப்படுத்தணும் நீ வந்து நெருப்புல போட்டு தூய்மைப்படுத்த அது அந்த உன்னுடைய சூலத்தை இடவக்குரிய பொறித்து வை அப்படின்னு கேட்கிறாரு நான் செத்து குத்து போயிட போறேன் சாமி நான் போறதுக்கு முந்தைய அந்த வேலையை செய்து விடு அப்படின்னு சொல்றாரு சாமி
பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் ஒற்றி செய்யும் என் ஆவி காப்பதற்கு இச்சையும்
சாமியினுடைய வரலாறு நிறைய இருக்கு இன்னைக்கு திருநீற்றின் பெருமை பேசணும் இல்லையா குறிப்பு எடுத்துட்டு வந்திருக்கேன் வச்சிருக்கேன் குறிப்பு வந்துட்டு இருக்கு திருநீறு எப்படி செய்யணும் நம்ம கடையில போய் வாங்கிட்டு வந்துடுறோம் இல்லையா ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் கொடுத்தா வாங்கிட்டு வந்துடுறோம் நம்மளால அதான் முடியும் இப்ப இல்லையா ஆமா ஆனா திருநீற்றை எப்படி செய்யணும் அதுல கற்பம் அணு கற்பம் அப்படின்னா சொல்லப்படுகிறது எப்படி செய்யப்பட வேண்டும் இதனை எப்படி அணியணும் திருநீற்றை எதுல வச்சிருக்கணும் எதுல வைக்கணும் எப்படி பூசணும் என்றெல்லாம் சேக்கிரார் பெருமான் சொல்லியிருக்கிறார் 81வது வயசுல திருப்புகலூர் என்ற ஊருக்கு போகிறார் சுவாமி திருப்புகலூர் 81வது வயசு ஆண்டவன் என்ன பண்றான் இவருக்கு இந்த உலக வாழ்க்கை போரும்னு நினைக்கிறார் நம்மள யாரும் போரும்னு நினைக்கிறதே கிடையாது உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன் 81 ஆனாலும் சரி 85 ஆனாலும் சரி இன்னும் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்ப்பான் இல்லையா ஆமா அப்படித்தான் எனக்கு என்னுடைய தாய் மாமன் ஒருத்தர் வயசானவர் 80 தாண்டினவர் திண்ணையில உட்காந்து பாரு நான் வேடிக்கையா பேசினவர்கிட்ட ஒரு நாள் சொன்னேன் என்ன மாமா உனக்கு வயசாயிட்டது அவ்வளவுதான் நாங்கெல்லாம் தூக்குற நாள் வந்துருக்கு அப்படின்னு போடா கிறுக்கு பேல உனக்கு பொண்ணு இருந்தா கொடுறா நான் கட்டிக்கிறேன் போடா கிறுக்கு பேல 81 வயசு 82 வயசுலயா இந்த அநியாயம் யோ மழை பெய்யும் அந்த நாட்டில் அப்படின்னு கேட்டேன் அவரை படா பின்னாடா என்ன கேட்கற அப்படி கேட்கிற அப்படின்னு 81 வயசுல இப்படி ஆண்டவனை கேட்கிறார் ஆண்டவனே நான் இந்த உலகத்துல இனியும் வாழணுமா அப்படின்னு இவர் கேட்டது ஆச்சரியம் இல்ல சுந்தரர் 18வது வயசுலயே கேட்டார் பாத்தீங்களா சுந்தரர் 18வது வயசுல கேட்டார் சுவாமி இந்த நில உலக வாழ்க்கை எனக்கு போரும் சுவாமி 18லதான் நம்ம தொடங்குறோம் 18 தான் தொடங்குறோம் நம்ம வாழ்க்கைய அப்படின்னு இல்லையா அவர் கேட்கிறார் 18வது வயசுல சாமி போரும் சாமி வேண்டாம் இவர் 81வது வயசுல கேட்கிறார் சுவாமி போர் சரி சிவலோகத்தை கொடுத்துடலாம் ஏதேனும் ஒரு டெஸ்ட் இருக்கணும் டெஸ்ட் இல்லாம எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த உழவாரத்தை செதுக்கிற இடத்துல எல்லாம் பொண்ணும் மணியுமா வந்து குமிஞ்சுதான் வாரி கொண்டு குளத்துல கொட்டினாராம். நாம என்ன பண்றோம், சோடா மூடி கீழே கிடந்ததுன்னா அதை நீக்கிட்டு பாக்குறோம். சோடா மூடி இல்லையா, இது போறான்னு சொல்லிட்டு மேலுலகத்திலிருந்து இந்த மேலுலகத்துல பெண்களை எல்லாம் இங்க அனுப்பிச்சு அந்த பெண்ணாசை இருக்கான்னு பாக்குறாரு. அங்க திரும்பி பார்த்தாரு அந்த பெண்கள்லாம், உங்களுக்கு இங்க ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை, போகலாம் அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு திருத்தாண்டம் பாடிச்சிருக்கேன், அதுக்கு ஒரு திருத்தாண்டம் பாடிச்சிருக்கேன். நேரம் கருதி நான் விடுறேன். கடைசியா என்ன பண்ணிவிட்டார் சுவாமி, ஜோதியில மறைகிறார் என்றுதான் வரலாறு இருக்கிறது. சித்திரை மாதம் சதய நட்சத்திர தன்னைக்கு ஆண்டவன் திருவடியை சேர்கிறார். எண்ணத்தை எண்ணுவேன் கண்ணிலே மற்றோர் தலை கண்ணிலே பொண்ணுடே ஒன்பது வாசத்தாய் ஒப்ப அடைக்கும் போது உணரமாட்டேன் புண்ணியார் உன்னடிக்கே போதுகின்றேன் பூங்குகலூர் நேவிய புண்ணியனே புண்ணியனேயே என்று ஒரு திருத்தாண்டம் பாடுறார். சித்திரை மாதம் சதய நட்சத்திரம் அன்னைக்கு இந்த உடம்போடு ஆண்டவனை சேர்ந்தார். இந்த உடம்போடு திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் இவர்களெல்லாம் இந்த உடம்போடு ஆண்டவனை சேர்ந்தவர்கள். அந்த லிஸ்ட்ல ராமலிங்க அடிகளாரோடு அந்த லிஸ்ட் முடிக்கப்பட்டு விட்டது. அதுக்கப்புறம் வந்தவங்க ஃபுல்லா இறந்து சாமி இந்த உயிரோ இந்த உடலோடு ஆண்டவனை சேர்ந்தார் என்று வரலாறு நமக்கு சேர்க்கிறார் பெருமன் எழுதி வைத்திருக்கிறார். வரலாறு போயிட்டு போகுது. எப்பவாவது தேவாரம்னு உங்க கையில கிடைச்சதுன்னா சைவனா பிறந்த நீங்கள் அதனை படிச்சு பார். நம்ம சொத்து என்னத்தான் எழுதி வைத்திருக்கிறார், அவர் என்னதான் சொல்றார், என்ன கருத்து தான் அவர் சொல்றார் அப்படின்னு பிடிச்சு பாருங்க. தமிழ் பாடல்னு சொன்னா யாரோ ஒருத்தர் எழுந்துதான் தமிழ் பாடல்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் தமிழ் அல்லவா, இது தமிழ் அல்லவா? அதனால போற்றுவதற்கும் மரியாதைக்கும் வணங்குவதற்கும் பூசை செய்வதற்கும் என்றும் உரியது தேவார திருவாசகம் என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சி நிறைவேற்ற. ஆடும் பரிவேலனி தேவலன பாடும் பணியே பணியாகும் தனியான தகோதரனே உருவாய் அருவாய் உளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் இடி உருவாய் வருவாய் அருவாய் புகழே தீபதை வெற்றிவேல் முருகனுக்கு.